59. இஸ்ரவேல் வீட்டார். பூமியிலுள்ள இன்றைய தேவசபை மித்திய சுவிசேஷத்தின் சத்தியங்களை சகல தேசத்தாருக்கும் ஜாதிக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனங்களுக்கும் அறிவிப்பதன் மூலம் யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்துக் காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் எனும் முற்கால வாக்குத்தத்தை நிறைவேற்றி வருகிறது. ஏசாயா 27:6. இயேசுவின் பின்னடியார்கள் பரலோக அறிவு ஜீவிகளோடு ஒத்துழைத்து பூமியின் பாழான நிலங்களை வேகமாக தேவனுக்குச் சொந்தமாக்கி வருகிறார்கள். அவர்களுடைய பிரயாசங்களின் விளைவாக விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களின் பரிபூரண அறுவடை ஆயத்தமாகி வருகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமுக்கும் பிறகு சகல இஸ்ரவேலருக்கும், அதாவது பூமியிலுள்ள ஒவ்வொரு காலகட்டத்தின் தேவ சபைக்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் எனும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 12:2. பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு சபையானது தன் ஊழியத்தால் வேத சத்தியத்தை எங்கும் பரவச் செய்து அதில் முன்னுரைக்கப்பட்ட நன்மைகளை மனுபுத்திரருக்கு வழங்கி வருகிறது.
இஸ்ரவேலர் தங்கள் சிறையிருப்பின் தேசங்களிலிருந்து திரும்பினதைத் தொடர்ந்த காலகட்டங்களில் இந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தம் பெரிதளவில் நிறைவேறியிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான வழி இன்று ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதைப் போலவே அன்று அவருடைய முதலாம் வருகைக்காக பூமியின் அனைவரும் ஆயத்தப்பட வேண்டுமென்பதே தேவனுடைய சிறையிருப்பின் அடிமைத்தன வாழ்க்கை முடிந்ததும் தேவன் இரக்கத்தோடே, நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதமென்றும் அழைக்கப்படுமென்று கர்த்தர் சொல்லுகிறார் எனும் நிச்சயத்தை இஸ்ரவேலின் மக்களுக்கு கொடுத்தான். சகரியா 8:3. உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்று சொன்னார். சகரியா 8:3-7-8.
இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கீழ்ப்படிதலை நிபந்தனையாகக் கொண்டிருந்தன. சிறையிருப்பிற்கு முன் இஸ்ரவேலரிடம் காணப்பட்ட பாவங்கள் மீண்டும் அவர்களிடம் காணப்படக்கூடாதிருந்தது. எருசலேமை மீண்டும் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களிடம், நீங்கள் உண்மையாய் நியாயந்தீர்த்து அவனவன் ததந்தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். நீங்கள் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள் என்று தேவன் அறிவுறுத்தினார். சகரியா 7:9-10, 8:16. நீதியின் இந்நியதிகளை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்கு உலகப்பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மேன்மையான பலன்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தன. விதைப்பு சமாதானமுள்ள தாயிருக்கும், திராட்சச் செடிதன் கனியைத் தரும், பூமிதன் பலனை தரும், வானம் தன் பணியைத் தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பத்தென்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன் என்றார் தேவன். சகரியா 8:12-13.
பாபிலோனிய சிறையிருப்பினால் இஸ்ரவேலர் சொரூப வழிபாட்டிலிருந்து நன்றாகத் திருந்தியிருந்தனர். அவர்கள் எருசலேமிற்கு திரும்பின பிறகு மெய்யான தேவனை தொழுது கொள்வது குறித்த பக்தியான போதனைகளிலும், நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை படிப்பதிலும், தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளிலும் அதிக கவனம் செலுத்தினார்கள். ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டதால் பரிசுத்த ஸ்தல சடங்குகளை அவர்கள் முற்றிலும் நிறைவேற்ற வழி பிறந்தது. ஏகோவாவின் சகல கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்வதாக செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா ஆகியோரின் தலைமையின் கீழ் மீண்டும் மீண்டும் அவர்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள். அதனைத் தொடர்ந்து உண்டான செழிப்பின் நாட்கள் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னிக்க இரும்பினார் என்பதற்குப் போது மான ஆதாரங்களாயிருந்தன. ஆனாலும் தங்கள் மகிமையான முடிவை குறித்து கொஞ்சமும் முன்யோசனையின்றி மீண்டும் மீண்டும் அதிலிருந்து பிறண்டார்கள்.
எண்ணற்றோருக்கு ஆரோக்கியத்தையும் ஆவிக்குரிய வாழ்வையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன்றை தங்களுக்கே உரியதாக சுயநலத்தோடு சொந்தங்கொண்டாடினார்கள்.
தேவ நோக்கத்தை நிறைவேற்றத் தவறிய இச்செயலானது மல்கியாவின் நாட்களில் மிகத் தெளிவாகத் தெரிந்தது. இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வல்லமையையும் இஸ்ரவேலரிடமிருந்து பறித்து கொண்டிருந்த தீமைகளை கடுமையாக கடிந்து கொண்டார் தேவ ஊழியர். அக்கிரமக்காரருக்கு எதிரான தீர்க்கதரிசியின் கடிந்து கொள்ளுதலிலிருந்து ஆசாரியர்களோ மக்களோ எவருமே தப்பவில்லை. கடந்த கால படிப்பினைகளை மறக்கக்கூடாது என்பதும் இஸ்ரவேல் வீட்டாரோடு ஏகோவா செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மையோடு கைக்கொள்ள வேண்டும் என்பதுமே மல்கியாவைக் கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்குச் சொன்ன வார்த்தையின் பாரம். மல்கியா 1:1. மெய்யான மனமாற்றத்தால் மாத்திரமே தேவ ஆசீர்வாதம் உணரப்படக்கூடியதாயிருந்தது. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார் என்று வேண்டிக் கொண்டார் தீர்க்கதரிசி. மல்கியா 1:9. ஆனாலும் மனித இனத்தின் மீட்பிற்காக ஆதி முதலே ஏற்படுத்தப்பட்ட திட்டமானது இஸ்ரவேலின் எத்தகைய தற்காலிக தோல்வியாலும் தடைபடக்கூடாதிருந்தது. தீர்க்கதரிசியாரிடம் அறிவித்தாரோ, அவர்கள் தங்களிடம் சொல்லப்பட்ட செய்திக்குச் செவிகொடாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஏகோவாவின் நோக்கங்கள் தங்கள் பூரண நிறைவேறுதலை நோக்கி சீராக முன்னேற வேண்டியிருந்தது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்குமென்று தம் ஊழியன் மூலமாக தேவன் அறிவித்தான். மல்கியா 1:11. லேவியின் புத்தரரோடு தேவன் செய்து கொண்ட ஜீவனும் சமாதானமுமான உடன்படிக்கையை கைக்கொண்டிருந்தால் அது சொல்லொண்ணா ஆசீர்வாதங்களை தந்திருக்கும். ஒரு சமயத்தில் ஆவிக்குரிய தலைவர்களாயிருந்து தங்கள் அக்கிரமத்தின் மூலம் எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசருமாக மாறினவர்களோடு தம் உடன்படிக்கையை புதுப்பிக்க தேவன் முன்வந்தான். மல்கியா 2:5-9.
வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பின் நாளை குறித்தும் ஒவ்வொரு அக்கிரமக்காரனையும் சடுதியில் அழித்துப் போடும் ஏகோவாவின் நோக்கம் குறித்தும் பாவிகள் விசேஷமாக எச்சரிக்கப்பட்டனர். ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை அளிக்கப்பட்டிருந்தது. நியாயத்தீர்ப்பு குறித்த மல்கியாவின் தீர்க்கதரிசனங்களில் மனந்திரும்புகிற பாவிகள் தேவனோடு சமாதானமாவதற்கான அழைப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்றார் தேவன். மல்கியா 3:7. இந்த அழைப்பிற்கு ஒவ்வொரு உள்ளமும் இணங்கியாக வேண்டும் போல் தோன்றுகிறது. பாவத்தில் கிடக்கும் தம் பிள்ளைகள் பூமியில் தம் பணியை தொடர்ந்து செய்வதில் தம்மோடு மீண்டும் ஒத்துழைப்பதற்கு தம்மிடத்தில் திரும்புமாறு பரலோகத்தின் தேவன் வேண்டிக் கொள்கிறார். இஸ்ரவேலின் கையை பிடித்து சுயமறுப்பு சுயதியாகம் எனும் குறுகலான பாதையில் அவர்களை நடத்தவும் தேவபுத்திரர் எனும் சுதந்திரத்தை அவர்கள் தம்மோடு ஏற்படுத்திக் கொள்ளவும் தேவன் தம் கரத்தை நீட்டுகிறார். அவர்கள் இணங்குவார்களா? தங்கள் ஒரே நம்பிக்கையாக இருப்பவரை அவர்கள் கண்டுகொள்வார்களா? மல்கியாவின் நாட்களில் இஸ்ரவேலர் தாமதமற்ற அன்பான கீழ்ப்படிதலிலும் முழுமையான ஒத்துழைப்பிலும் தங்கள் அகந்தையான இருதயங்களை அர்ப்பணிக்கத் தயங்கினார்கள் என்பது எத்தனை வருத்தகரமான சம்பவம். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் தங்களை நியாயப்படுத்தினது அதிலிருந்து தெளிவாகிறது. தம் ஜனங்களின் குறிப்பிடத்தக்க பாவங்களில் ஒன்றை தேவன் வெளிப்படுத்தினார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொன்னார். பாவத்தை உணராது கீழ்ப்படியாமையால் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்று கேட்டார்கள். அதற்கு மிகத் தெளிவான பதில் தந்தார் தேவன். தசமபாகத்திலும் காணிக்கைகளிலுந்தானே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதினால் என்னை சோதித்துப் பாருங்கள்
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவை களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சக்கொடி பழம் இல்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனங்கள் 7-12 வரை.
தம்முடைய பங்கைத் திரும்ப தமக்குத் தரும்படி மனிதருடைய கரங்களின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு வெளிச்சத்தையும் மழையையும் தருகிறார். தாவரங்களைச் செழிக்கச் செய்கிறார். வசதி வாய்ப்புகளைப் பெறுவதற்கான திறனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவருடைய கருணை கரங்களிலிருந்தே வருகின்றன. எனவே தசம பாகங்களிலும் குற்றநிவாரணக் காணிக்கை, உற்சாகக் காணிக்கை, ஸ்தோத்திரக் காணிக்கை போன்ற காணிக்கைகளிலும் ஒரு பகுதியை தமக்குச் செலுத்தி ஆண்களும் பெண்களும் தங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டுமென அவர் விரும்புகிறார். அவருடைய திராட்சத்தோட்டம் பாழ்நிலமாய்க் கிடக்காதபடிக்கு அவருடைய சேவைக்காக தங்கள் வசதி வாய்ப்புகளை அவர்கள் உபயோகிக்க வேண்டும். தங்களுடைய ஸ்தானத்தில் தேவன் இருந்தால் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பதை அவர்கள் ஆராய வேண்டும். பிரச்சனையான சகல காரியங்களையும் ஜெபத்திலே அவரிடம் கொண்டு செல்ல வேண்டும். உலகின் சகல பகுதிகளிலும் அவருடைய பணியை மேம்படுத்த சுயநலமற்ற ஆர்வத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும்.
மெய்யான சுகவாழ்வு தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதையே சார்ந்திருக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் கடைசியானவரான மல்கியாவின் செய்திகளிலிருந்தும், யூதரல்லாதோரிடமிருந்து தாங்கள் அனுபவித்த கொடுமைகளிலிருந்தும் இஸ்ரவேலர் இறுதியில் கற்றுக்கொண்டனர். ஆனால் அநேக மக்கள் அன்பாலும் விசுவாசத்தாலும் கீழ்ப்படிந்ததாக தெரியவில்லை. சுயநல நோக்கங்களே அவர்களில் காணப்பட்டன. தங்கள் தேசம் மேன்மையடையவே வெளிப்பார்வைக்கு தொழுகை செய்தார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் உலகத்திற்கு ஒளியாக மாறவில்லை. மாறாக தாங்கள் சிலை வழி பாட்டிற்குள் ஈடுபடுவதிலிருந்து தங்களை பாதுகாக்க தங்களை தனிமைப்படுத்தினர். தம்முடைய மக்களுக்கும் யூதரல்லாதோருக்கும் இடையேயான கலப்பு திருமணத்திற்கும் சுற்றிலுமிருந்த தேசங்களின் சிலை வழிபாட்டு முறைகளில் இஸ்ரவேல் சேராதிருக்கவும் தடை விதித்து தேவன் ஏற்படுத்தியிருந்த கட்டுப்பாடுகளை தவறாக பயன்படுத்தினர். அதாவது இஸ்ரவேலருக்கும் மற்ற ஜனங்களுக்குமிடையே ஒரு பிரிவினைச் சுவர் எழும்ப அதனை காரணமாக்கினார்கள். எனவே உலகத்தாருக்கு அருளுமாறு தேவன் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டிருந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு வழங்காது போயினர்.
அதே நேரத்தில் யூதர்கள் தங்களின் பாவங்களால் தேவனிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டிருந்தார்கள். தங்கள் அடையாளத் தொழுகையின் ஆழமான ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. தங்கள் சுயநீதியால் தங்களுடைய சுய கிரியைகளையும் தங்கள் பலிகளையும் வழிபாடுகளையும் நம்பினார்கள். ஆனால் அவையனைத்தும் யாரைச் சுட்டிக்காட்டினவோ அவருடைய புண்ணியங்களைச் சார்ந்திருக்க மறந்தனர். எனவே தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடி சுயநிறைவான பழக்க வழக்கங்களை தங்களில் வளர்த்து கொண்டார்கள். ரோமர் 10:3. தேவ ஆவியையும் கிருபையையும் பெற விரும்பினவர்கள் சமயச் சடங்குகளையும் சடங்காச்சாரங்களையும் மூர்க்கமாக கைக்கொண்டு அவற்றை அடைய நாடினார்கள். தேவன்தாமே நியமித்த சட்டங்களில் திருப்தி கொள்ளாமல் எண்ணற்று கடுமையான சட்டங்களை தாங்களே ஏற்படுத்தி தேவ கட்டளைகளுக்கு வில்லங்கம் உண்டு பண்ணினார்கள். தேவனை விட்டு அதிகமாக விலக விலக தங்கள் ஆச்சாரங்களை கைக்கொள்வதில் அதிக வைராக்கியம் காண்பித்தார்கள்.
சிறு சிறு காரியங்களையும் பாரமாக்கின் இத்தகைய கடுமையான சட்டங்களால் மக்கள் நடைமுறையில் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வது இயலாமல் போனது. 10 கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கும் நீதியின் மேன்மையான நியதிகளதிகளும் அடையாளத் தொழுகை முறையில் நிழலிட்டிருந்த மகிமையான சத்தியங்களும் ஒருசேர புறக்கணிக்கப்பட்டன. மனித பாரம்பரியம் மற்றும் மனித சட்டத்தின் கீழ் அவை புதைக்கப்பட்டன. மெய்யார்வத்தோடு தேவனைத் தொழுது ஆசாரியர்களும் மன்னர்களும் அங்கீகரித்த அனைத்துக் கட்டளைகளையும் முழுமையாகக் கைக்கொள்ள முயன்றோர் ஒரு கடினமான சுமையின் கீழ் சிக்கித் தவித்தனர்.
இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேசமாக மேசியாவின் வருகையை எதிர்பார்த்த போதிலும் தங்கள் வாழ்விலும் உள்ளத்திலும் தேவனை விட்டு அதிகமாக பிரிந்து போயிருந்தனர். எனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மீட்பரின் குணம் மற்றும் ஊழியம் பற்றிய ஒரு மெய் எறிவை அவர்கள் பெற முடியாதிருந்தது. மகிமையையும் பரிசுத்த சமாதானத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் விரும்புவதற்கு பதிலாக தங்கள் எதிரிகளிடமிருந்து விடுதலை வேண்டுவதிலும் மீண்டும் உலகை ஆளுகிறவர்களாக திகழ வேண்டுமென்பதிலும்தான் அவர்களுடைய இருதயங்கள் குறியாயிருந்தன. போரிட்டு உலகை வென்று ஒவ்வொரு தடையையும் உடைத்து சகல தேசங்களுக்கும் மேலாக இஸ்ரவேலை உயர்த்தும் ஒருவராக மேசியா வரவேண்டுமென அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே மேசியா வரவிருந்தபோது மக்கள் அவரை மறுதலிக்கும்படி அவர் களின் இருதயங்களை தயார் பண்ணியதில் வெற்றி கண்டான் சாத்தான். அவர்களின் அகந்தையான உள்ளமும் அவருடைய குணம் மற்றும் ஊழியம் பற்றிய அவர்களின் தவறான கருத்துக்களும் அவருடைய மேசியத்துவத்திற்கான ஆதாரங்களை அவர்கள் நேர்மையோடு ஆராய முடியாதவாறு அவர்களை தடை செய்தன.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகரின் வருகையை எதிர்பார்த்து 1000 வருடங்களுக்கு மேலாக யூதர்கள் காத்திருந்தார்கள். அவர்களின் மகிமையான நம்பிக்கை அந்த நிகழ்வில்தான் அடங்கியிருந்தது. 1000 வருடங்களாக பாடலிலும் தீர்க்கதரிசனத்திலும் ஆலய சமயச் சடங்குகளிலும் வீட்டு ஜபங்களிலும் அவருடைய நாமமே போற்றப்பட்டது. ஆனாலும் அவர் வந்தபோதோ தாங்கள் இத்துணை காலமும் எதிர்பார்த்த மேசியா அவர் தாம் என்பதை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11. உலக ஆசை கொண்டிருந்த அவர்களுடைய உள்ளங்களுக்கு பரலோக பிரியசுதன் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல தெரிந்தார். அவர்களின் கண்களுக்கு அவர் அழகுமில்லாமல் செலந்தரியமுமில்லாமல் காணப்பட்டார். தாங்கள் விரும்பின் அழகு எதையும் அவரிடத்தில் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏசாயா 53:2.
தாங்கள் தோட்டக்காரர்களாக வைக்கப்பட்ட திராட்சத்தோட்டுடைய எஜமானின் நீதியான கோரிக்கைகளைக் கண்டுகொள்ளப்பட இஸ்ரவேலர் விரும்பாததில் அவர்களுடைய சுயநலம் வெளிப்பட்டது. யூதர்களின் நடுவிலிருந்த நாசரேத்தின் இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுடைய சுயநலத்தை கண்டிப்பதாக இருந்தது. பயபக்தியிலும் உண்மையிலும் அவர் காட்டின் முன்மாதிரியை அவர்கள் வெறுத்தார்கள். இறுதிச் சோதனை வந்தபோது கீழ்ப்படிதலால் மித்திய வாழ்வும் கீழ்ப்படியாமையால் நித்திய மரணமும் உண்டாகுமென அச்சோதனை உணர்த்தியபோது இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் புறக்கணித்தார்கள். கல்வாரி சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கு காரணமானார்கள். தமது பூலோக ஊழியத்தின் முடிவு கட்டத்தில் திராட்சத்தோட்டம் பற்றிய ஓமையைச் சொன்னார் கிறிஸ்து. அதன் மூலம் இஸ்ரவேலுக்கு அருளப்பட்ட ஏராளமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுடைய கீழ்ப்படிதலின் மூலம் அவை நிறைவேறியிருக்கக் கூடும் என்பதையும் அந்த ஊமையில் தெளிவாக அவர்களுக்கு விளக்கினார். எதிர்காலத்தை மறைத்திருந்த திரையை விளக்கி தம் நோக்கத்தை நிறைவேற்ற மறுப்பது நிமித்தம் தேசம் முழுவதுமே தம் ஆசீர்வாதத்தை இழந்து வந்ததையும் அது தனக்குத்தானே அழிவை வரவழைத்துக் கொண்டிருந்ததையும் அவர்களுக்கு காட்டினார். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சத்தோட்டத்தை உண்டாக்கி அதைச் சுற்றிலும் வேலியட்டைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதைத்தை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்குப் போயிருந்தான் என்றார் கிறிஸ்து. மத்தேயு 21:33. அதன் மூலம் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சத்தோட்டத்தை இரட்சகர் குறிப்பிட்டார். அதனையே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலின் வம்சம் என்று சொன்னார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 5:7. கனிகாலம் சமீபித்தபோது அதின் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சத்தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள் என்று தொடர்ந்து சொன்னார் கிறிஸ்து. ஆசாரியர்களின் அந்த இறுதி கொடுஞ்செயலை அவர்களுக்கு விவரித்துவிட்டு, அப்படி இருக்க திராட்சத்தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேள்வி எழுப்பினார் கிறிஸ்து. இதுவரைக்கும் ஆர்வத்தோடு கேட்ட ஆசாரியர்கள் அந்த எடுத்துக்காட்டு தங்களை சுட்டிக்காட்டுவதை உணராமல் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சத்தோட்ட தை குத்தகையாக கொடுப்பான் என்று பதில் சொன்னார்கள்.
தங்களை அறியாவலேயே தங்களுடைய அழிவுக்கு தீர்ப்பு கூறினார்கள். இயேசு அவர்களை நோக்கினார். அவருடைய கூரிய பார்வையிலிருந்து அவர் தங்கள் இருதயங்களின் அந்தரங்கங்களை வாசிப்பதை அறிந்தனர். அவருடைய தெய்வத்தன்மை சந்தேகத்திற்கு இடமற்ற வல்லமையோடு அவர்கள் முன் பிரகாசித்தது. அந்த தோட்டக்காரர் போல தாங்கள் இருந்ததைக் கண்ட அவர்கள் தாங்களாகவே அப்படியாக அதிருப்பதாக என்றார்கள். திடச்சாட்சியாகவும் மனவருத்தத்தோடும் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளைதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கிப் போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கிப் போடுமென்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்து. மத்தேயு 21:34-44.
ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் யூதத தேசத்திற்கு வரவிருந்த அழிவை கிறிஸ்து தவிர்த்திருப்பார். ஆனால் பொறாமையும் அவநம்பிக்கையும் அவர்களை இணக்கமில்லாதவர்களாக மாற்றியிருந்தன. நாசரேத்தின் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். உலகத்தின் ஒளியை அவர்கள் புறக்கணித்தார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கையில் நள்ளிரவின் அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. யூத தேசத்திற்கு முன்னுரைக்கப்பட்டிருந்த அழிவு சம்பவித்தது. கட்டுக்கடங்காத மூர்க்கம்தான் அவர்கள் அழிவுக்குக் காரணமாயிற்று. கண்மூடித்தனமான தங்கங்கள் உக்கிரத்தால் அவர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டனர். மனக்கடினமும் கலகமுமான அவர்களுடைய அகந்தையே ரோம் மன்னர்களின் கோபத்திற்கு அவர்களை ஆளாகச் செய்தன. ஆகவே எருசலேம் அழிக்கப்பட்டது. தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த இடம் வயல் போல உழப்பட்டது. மிக கொடூரமான முறையில் யூதாபுத்திரர் கொல்லப்பட்டனர். பிரதேசங்களில் அடிமைகளாக லட்சக்கணக்கானோர் விற்கப்பட்டனர். தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமான இஸ்ரவேலர் மூலம் உலகத்திற்கு தாம் செய்ய திட்டமிட்டதை இன்று பூமியிலுள்ள தம் சபையின் மூலம் தேவன் இறுதியாக நிறைவேற்றுவார். உண்மையோடு ஏற்ற காலங்களில் தனக்கு கனி கொடுப்பதற்காக தம் உடன்படிக்கையை கைக்கொள்கிறவர்களாகிய வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சத்தோட்டத்தை குத்தகைக்கு அவர் விட்டுள்ளார். இப்பூமியில் தேவனுடைய விருப்பங்களை தங்களுடைய விருப்பங்களாகக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர் தம்மை மெய்யாக வெளிப்படுத்தாமல் இருப்பதில்லை. தேவனுடைய இச்சாட்சிகள் ஆவிக்குரிய இஸ்ரவேலரோடு எண்ணப்படுகிறார்கள். ஏகோவா தம் முற்கால மக்களுடன் பண்ணின உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் யாவும் இவர்களுக்கு நிறைவேற்றப்படும்.
தொலைந்து போன ஓர் இனத்தின் இரட்சிப்பிற்கான தேவதிட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற இன்றைய தேவ சபைக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. அநேக நூற்றாண்டுகளாக தேவ மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் மறுதளிக்கப்பட்டு வந்தன. மனிதரின் கட்டாய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதிருக்க துணிந்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. சுவிசேஷத்தை அதன் பரிசுத்தத்தோடு பிரசங்கிப்பது தடை செய்யப்பட்டது. அதன் விளைவாக தேவனுடைய ஒழுக்க திராட்சத் தோட்டம் வீணாய்க் கிடந்தது. தேவ வார்த்தையின் வெளிச்சத்தை மக்கள் பெறாதிருந்தனர். மூடநம்பிக்கை மற்றும் பொய் எனும் அந்தகாரமானது மெய்யான மதம் பற்றிய ஓர் அறிவை முற்றிலும் அழித்துவிடும் போல் அச்சுறுத்தினது. சிறையிருப்பின் நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்தது போல இரக்கமற்ற உபத்திரவத்தின் நீண்ட காலங்களில் இப்பூமியிலிருந்த தேவ சபை அடிமைப்பட்டிருந்தது. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சபை இப்பொழுது அடிமைத்தனத்தில் இல்லை. பாபிலோனிலிருந்து விடுதலையான சமயத்தில் தேவ பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட சிலாக்கியங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் அருளப்பட்டிருக்கின்ற. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பு அறிவிக்கப்படுமென யோவானால் முன்னுரைக்கப்பட்ட பரலோகச் செய்திக்கு
பூமியின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள ஆண்களும் பெண்களும் செவி கொடுத்து வருகிறார்கள். வெளிப்படுத்தல் 14:7.
இனியும் சபையை சிறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வல்லமை தீய சேனைகளுக்கு கிடையாது. ஏனெனில் தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்கக் கொடுத்த பாபிலோன் மகாநகரம் விழுந்து விழுந்தது.
நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் எனும் செய்தி ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 14:4. சிறையிருப்பிலிருந்த இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி தப்புங்கள் என்ற செய்திக்கு செவிகொடுத்து மீண்டும் வாக்குத்தத்த தேசத்தில் சேர்ந்தது போல, இன்று தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய பாபிலோனை விட்டு விலக வேண்டுமென்கிற செய்திக்கு செவிகொடுக்கிறார்கள். எரேமியா 51:6. சீக்கிரத்திலேயே அவர்கள் பரலோக கானானாகிய புதிய பூமியில் தேவ கிருபையின் வெற்றி கோப்பைகளாக நிற்க இருக்கிறார்கள்.
மல்கியாவின் நாட்களிலிருந்த மனந்திரும்பாத பாவிகள் நியாயந்தீர்க்கிற தேவன் எங்கே என்று பரியாசமாக கேட்டபோது அதற்கேற்ற பதில் பின்வருமாறு கொடுக்கப்பட்டது.
ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். மல்கியா 2:17-3:1-4. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவரவிருந்த சமயத்தில் மனந்திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதே கிறிஸ்துவின் முன்னோடியுடைய செய்தியாக இருந்தது. மத்தேயு 3:2.
தவணைக் காலத்தின் முடிவிற்கும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக கிறிஸ்து வரப்போவதற்கும் அடையாளமாக சீக்கிரத்தில் சம்பவிக்கவிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் எலியா மற்றும் யோவான் ஸ்நானனின் ஆவியோடும் வல்லமையோடும் நியாயத்தீர்ப்புக்கு கட்டுப்பட்ட உலகத்தாரின் கவனத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் செய்யப்பட்ட செய்கைகளுக்கு தக்கதாக சீக்கிரத்திலேயே மனிதன் நியாயந்தீர்க்கப்படப் போகிறான். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. நித்திய அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருப்போரை எச்சரிக்கும் மேலான பொறுப்பு பூமியிலுள்ள அவருடைய சபையின் அங்கத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. விசாலமான இவ்வுலகினில் செவி கொடுக்க விருப்பமாயிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாபெரும் போராட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ள நியதிகள் தெளிவாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அந்நியதிகளில்தான் மனித இனத்தின் எதிர்காலம் அடங்கியுள்ளது.
மனுபுத்திரருக்கான தவணையின் காலம் முடியப் போகிறது. இத்தருவாயில் ஒவ்வொரு ஆத்துமாவின் நித்திய எதிர்காலமும் சீக்கிரத்தில் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது தம்முடைய சபை செயலில் இறங்க வேண்டுமென்று வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் எதிர்பார்க்கிறார். விலையேறப்பட்ட சத்தியத்தை அறிந்ததின் மூலம் கிறிஸ்துவில் விடுதலை பெற்றவர்களையே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களென்றும் நினைக்கிறார் இயேசு. அவர்களே பூமியின் மேலுள்ள சகல ஜனங்களிலும் தயவு பெற்றவர்களென்றும் கருதுகிறார் இயேசு கிறிஸ்து. இருளிலிருந்து அசரியமான ஒளிக்குள் தங்களை அழைத்தவருக்கு அவர்கள் நன்றியை ஏறெடுக்க வேண்டுமென்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். தேவன் தாராளமாக அருளிய ஆசீர்வாதங்களை அவர்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இரட்சிப்பின் நற்செய்தியானது சகல தேசத்தாருக்கும் ஜாதிக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். தமது இரண்டாம் வருகைக்கு முன்பு நிலவும் அந்தகாரமும் அவநம்பிக்கையுமான நாட்களில் மகிமையின் தேவன் தம் சபைக்கு விசேஷ வெளிச்சத்தை அருளுவாரென்று முற்கால தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனங்களில் கூறப்பட்டுள்ளது. நீதியின் சூரியனாக தம் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு தம்முடைய சபையின் மேல் தேவன் உதிக்க இருந்தான். மல்கியா 4:2.
ஜீவனுக்கும் ஊக்கத்திற்கும் ஆதரவிற்கும் மெய்யான ஆரோக்கியத்திற்கும் ஏதுவான ஒரு செல்வாக்கு ஒவ்வொரு மெய்சீடனிடமிருந்தும் புறப்பட வேண்டியிருந்தது. இப்பூலோக வரலாற்றின் அந்தகாரமான நாட்களில் கிறிஸ்துவின் வருகை இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகைக்கு சற்று முன்பு உலகமிருக்கும் நிலையை நோவா மற்றும் லோத்தின் நாட்கள் சித்தரித்தன. வேதாகமம் இன்றைய காலத்தைச் சுட்டிக்காட்டி சாத்தான் சகல வல்லமையோடும் அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் கிரியை செய்வானென அறிவிக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:9-10. இக்கடைசி நாட்களில் வேகமாக அதிகரித்து வரும் அந்தகாரமும் எண்ணற்ற தீமைகளும் முரணான கருத்துகளும் வஞ்சகங்களும் அவனுடைய கிரியைகளை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. சாத்தான் இவ்வுலகத்தை சிறையிருப்பிற்குள் மாத்திரம் வழிநடத்தவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இயங்கி வரும் சபைகளையும் தன்னுடைய வஞ்சகங்களால் கெடுத்து வருகிறான். நடுராத்திரியின் இருளைப் போல பெரும் வழிவிலகல் அந்தகாரமடையும். சத்தியத்தின் நிமித்தம் தேவ மக்களுக்கு அது ஒரு சோதனையின் இரவாகவும் இருக்கும். ஆனால் அந்த அந்தகார இரவிலிருந்து தேவ ஒளி பிரகாசிக்கும். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் செய்கிறார். 2 கொரிந்தியர் 4:6. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருளிருந்தது. அப்போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாகக் கடவது என்று தேவன் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:2-3. அதுபோல ஆவிக்குரிய அந்தகார இருளிலும் வெளிச்சம் உண்டாகக் கடவது எனும் தேவ வார்த்தை பிறக்கிறது. அவர் தம் மக்களிடம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்கிறார். ஏசாயா 60:1. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்கிறது வேதாகமம். வசனம் 2. பிதாவினுடைய மகிமையின் வெளிப்பாடான கிறிஸ்து அந்த மகிமையின் ஒளியாகவே உலகிற்கு வந்தார். மனிதனுக்கு தேவனை பிரதிபலித்து காட்டுவதற்கு அவர் வந்தார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார் என அவரை பற்றி எழுதப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 10:38. நாசரேத்தின் தேவாலயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷ தனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று அவர் சொன்னார். லூக்கா 4:18-19. அந்த வேலையைத்தான் தம் சீடர்களும் செய்யும்படி கட்டளையிட்டார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்றார். மத்தேயு 5:14-16.
பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வஸ்திரங்கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலிருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் இதே பணியை குறித்துதான் பேசினார். ஏசாயா 58:7-8. ஆகவே ஆவிக்குரிய அந்தகாரத்தின் இரவில் தொய்ந்து போனோரை தூக்கிவிடுவதிலும் புலம்புவோரை தேற்றுவதிலும் தேவ மகிமை அவருடைய சபையின் மூலமாக பிரகாசிக்க வேண்டும். உலகத்தாருடைய வேதனையின் புலம்பல்கள் நம்மை சுற்றி எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எளியோரும் நெருக்கப்படுவோரும் எப்பக்கத்திலும் இருக்கிறார்கள். வாழ்வின் கஷ்டங்களையும் துக்கங்களையும் இலகுவாக்கி குணப்படுத்த உதவி செய்வது நம் பங்காயிருக்கிறது. ஆத்துமாவின் வாஞ்சைகளை கிறிஸ்துவின் அன்பினால் மாத்திரமே பூர்த்தி செய்ய முடியும். கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்தால் நம்முடைய இருதயங்கிருதயங்கள் தேவ இரக்கத்தால் முற்றிலும் நிறைந்திருக்கும்.
கிறிஸ்து போன்ற ஊக்கமான அன்பின் அடைக்கப்பட்ட நீரூற்றுகள் திறந்துவிடப்படும்.
நம்பிக்கை இழந்த அநேகருண்டு. அவர்களுக்குள் மீண்டும் வெளிச்சத்தைக் கொண்டு வாருங்கள். அநேகர் தங்கள் தைரியத்தை இழந்து போனார்கள். திடப்படுத்தும் வார்த்தைகளை அவர்களிடம் பேசுங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஜீவ அப்பம் தேவைப்படுவோருண்டு. தேவ வார்த்தையை அவர்களுக்கு படித்து காட்டுங்கள். உலகத்தின் எந்த தைலத்தாலும் மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத ஓர் ஆத்தும நோய் அநேகரில் காணப்படுகிறது. அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை இயேசு விடம் கொண்டு வாருங்கள். கீலேயாத்தில் ஒரு தைலம் உண்டென்றும் அங்கு ஒரு மருத்துவர் உண்டென்றும் அவர்களிடம் சொல்லுங்கள். ஒளி ஓர் ஆசீர்வாதம். அது உலகளாவிய ஆசீர்வாதம். நன்றி கெட்ட பரிசுத்தமற்ற ஒழுக்கமற்ற ஓர் உலகின் மேல் அது தன் பொக்கிஷங்களை பொழிந்தருளுகிறது. நீதியின் சூரியனானவர் தரும் ஒளியும் அப்படித்தான். பூமி முழுவதுமே பாவ இருளாலும் வேதனையாலும் வருத்தத்தாலும் சூழப்பட்டுள்ள நிலையில் அன்பு குறித்த அறிவால் அது பிரகாசிக்கப்பட வேண்டியுள்ளது. பரலோகச் சிங்காசனத்திலிருந்து பிரகாசிக்கும் ஒளியானது எந்த பிரிவினருக்கும் வகுப்பினருக்கும் இனத்தினருக்கும் விதிவிலக்கானதல்ல. இரக்கம் மற்றும் நம்பிக்கை பற்றிய செய்தி பூமியின் கடையான் தரங்கள் மட்டும் கொண்டு செல்லப்பட வேண்டும். விருப்பங்கொள்ளும் எவரும் முன் சென்று அவருடைய கரத்தை பிடித்து அவரோடு சமாதானமாகலாம். அவர் சமாதானம் அருளுவார். அஞ்ஞானிகள் இனியும் நடுராத்திரியின் இருளில் சிக்கியிருக்க வேண்டியதில்லை. நீதியின் சூரியனுடைய பிரகாசமான ஒளிக்கு முன்பாக இருள் அகன்றாக வேண்டும்.
தேவனுடைய சபை மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாகத் திகழ வேண்டும். உலகத்திற்கு ஒளியானவரால் திருச்சபை பிரகாசிக்கப்பட வேண்டும். இம்மானுவேலின் மகிமையை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு தேவையான ஒவ்வொரு ஏற்பாட்டையும் கிறிஸ்து செய்துள்ளார். வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் கொண்ட ஆவிக்குரிய சூழ்நிலையால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சூழப்பட்டிருக்க வேண்டுமென்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. அவருக்கே உரிய சந்தோஷத்தை நாம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. மிகுந்த மகிமையோடும் வல்லமையோடும் கிறிஸ்து வருகிறார். தம்முடைய சொந்த மகிமையோ பிதாவின் மகிமையோடும் அவர் வருகிறார். அவரோடு கூட அவருடைய பரிசுத்த தூதர்களும் வருவார்கள். உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியிருக்க பரிசுத்தவான்கள் வாழும் ஒவ்வொரு இடத்திலும் வெளிச்சம் இருக்கும். அவருடைய இரண்டாம் வருகையின் முதல் வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய மகிமையிலிருந்து மாசற்ற ஒளி புறப்படும். கிறிஸ்துவாகிய மீட்பரைக் கண்டு அவரை சேவித்த யாவரும் பிரமிப்பார்கள். துன்மார்க்கர் ஒளிந்தோடும் வேளையில் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்வார்கள்.
அதன் பிறகுதான் மனிதர் மத்தியிலிருந்து மீட்கப்பட்டோர் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை பெறுவார்கள். அவ்வாறாக சொல்லப்பட்டபடியே இஸ்ரவேலுக்கான தேவநோக்கம் நிறைவேறும். தேவன் திட்டமிடுவாரானால் அதனை அவமாக்க மனிதனால் கூடாது. தீமை கிரியை செய்து வருகிற போதிலும் தேவ நோக்கங்கள் தங்கள் நிறைவேறுதலை நோக்கி சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிளவுபட்டு நின்ற இஸ்ரவேலின் வரலாறு முழுவதிலும் இஸ்ரவேல் வம்சத்தாரில் அப்படியே அவருடைய நோக்கம் நிறைவேறியது. அதுபோல இன்றைய ஆவிக்குரிய இஸ்ரவேலரிலும் அது நிறைவேறும். புதிதாக்கப்பட்ட பூமியில் இஸ்ரவேலர் மீண்டும் கொண்டு சேர்க்கப்படும் காலம் வரைக்கும் உள்ள காலங்களை ஊடுருவி பார்த்தவராய் பத்முதீவிலிருந்த தீர்க்கதரிசி பின்வருமாறு சாட்சியிடுகிறார். இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதது மானத்திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளைத் தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளைப் பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்க்கு முன்பாகவும் நிற்கக் கண்டேன். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனைத் தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக.
அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தமுண்டாகி, ஹலேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் என்று சொல்லக் கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவு மாயிருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 7:9-12 வரை, 19:6-7, 17:14.